வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் மலர்விழி. தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்றத்தின் குளிர்கால கூட்டத்தொடர் இன்று முடிவடைந்து இரு அவைகளும் மறுதேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டன. அரசுப் பணிகளுக்கு ஆள் எடுப்பதில் நேர்மை நியாயத்திற்கு உயர் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று மாலை புதுடெல்லியில் பாரம்பரிய மருத்துவம் குறித்த இரண்டாவது உலக உச்சி மாநாட்டின் நிறைவு விழாவில் கலந்து கொண்டார். புதுச்சேரியில் எழுத்தாளர் புத்தக சங்கம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள 29ஆம் ஆண்டு புத்தக கண்காட்சியை முதலமைச்சர் திரு ரங்கசாமி தொடக்கி வைத்தார். இனி விரிவான செய்திகள். இம்மாதம் 1ஆம் தேதி தொடங்கிய நாடாளுமன்றத்தின் குளிர்கால கூட்டத்தொடர் இன்று முடிவடைந்து இரு அவைகளும் மறுதேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டன. இதுகுறித்து ஒரு செய்தி தொகுப்பு.
மக்களவையில் அவையை ஒத்திவைக்கும் முன்பாக சபாநாயகர் திரு ஓம் பிர்லா பேசுகையில், 19 நாள் கூட்டத்தொடரில் மக்களவை 15 அமர்வுகளை நடத்தியதாகவும், இம்முறை அவையின் செயல்திறன் 111% பதிவாகி இருப்பதாகவும் கூறினார். மாநிலங்களவையில் அவைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் நிறைவுரையாற்றுகையில், அவை 92 மணி நேரம் செயல்பட்டு 121% செயல்திறன் காட்டியிருப்பதாக தெரிவித்தார். வரலாற்று முக்கியத்துவம் மற்றும் ஜனநாயக முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சினைகளில் உயர்தர விவாதங்கள் அவையில் இடம்பெற்றது. 59 தனிநபர் மசோதாக்கள் கொண்டுவரப்பட்டதாகவும் அவர் கூறினார். வந்தே மாதரம் தேசபக்தி பாடலின் 150 ஆண்டுகள் பற்றிய விவாதங்களில் 82 உறுப்பினர்களும், தேர்தல் சீர்திருத்தம் பற்றிய விவாதங்களில் 57 உறுப்பினர்களும் கலந்து கொண்டு மதிப்புமிக்க கருத்துக்களை வெளியிட்டதாக அவர் தெரிவித்தார். ஆயினும் நேற்றைய அமர்வில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளி ஏற்படுத்தியது குறித்து மாநிலங்களவை தலைவர் கவலை வெளியிட்டார். உறுப்பினர்கள் இதுகுறித்து தாங்களே எண்ணி பார்த்து எதிர்காலத்தில் இவ்வாறு நடந்து கொள்வதை தவிர்க்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார்.
இன்று முடிவடைந்த நாடாளுமன்றத்தின் குளிர்கால கூட்டத்தொடரில் விக்சித் பாரத் ஜி ராம்ஜி வேலை உறுதியளிப்பு மசோதா, அணுசக்தி மேம்பாட்டிற்கான சாந்தி மசோதா, 71 பழைய சட்டங்களை ரத்து செய்வதற்கான மசோதா உட்பட முக்கிய மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டன. மொத்தம் 132,000 கோடி ரூபாய்க்கான முதல் தொகுப்பு துணை மானிய கோரிக்கைகளுக்கு நாடாளுமன்றத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது. நாடாளுமன்றத்தின் குளிர்கால கூட்டத்தொடரில் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்கள் இந்தியாவை முன்னேறிய நாடாக மேம்படுத்தி மக்களின் வாழ்வை வளமாக்குவதில் முக்கிய பங்காற்றும் என்று நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார். இன்று புதுடெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாடாளுமன்றத்தில் தேர்தல் சீர்திருத்தம் குறித்து தனி விவாதம் நடைபெற்றது, இதுவே முதல்முறை என்றார். பலர் பல கேள்விகளை கேட்டபோதிலும் இரு அவைகளிலும் நடைபெற்ற விவாதங்களுக்கு பின்னர் எல்லா பிரச்சனைகளும் தெளிவாகிவிட்டதாக அவர் குறிப்பிட்டார். தேர்தல் ஆணையத்தையும் தேர்தல் நடைமுறைகளையும் குறை கூறியவர்களின் குட்டு வெளிப்பட்டு விட்டதாக அவர் மேலும் கூறினார். கேள்வி ஒன்றுக்கு அமைச்சர் பதிலளிக்கையில், மக்களவையில் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் ஏற்படுத்திய அமளி காரணமாகவே டெல்லி தலைநகர பிரதேசத்தின் காற்று மாசுபாடு குறித்து விவாதிக்க இயலவில்லை என்றார். இன்று நாடாளுமன்ற கூட்டத்தொடர் ஒத்திவைக்கப்பட்டதைத் தொடர்ந்து மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள தமது அறையில் பல்வேறு அரசியல் கட்சிகளின் எம்பிக்களை சந்தித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள் திரு ராஜ்நாத் சிங், திரு அர்ஜுன் ராம் மேக்வால், திரு ராம்மோகன் நாயுடு, காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திருமதி பிரியங்கா காந்தி, தேசியவாத காங்கிரஸ் உறுப்பினர் திருமதி சுப்ரியா சுலே, சமாஜ்வாதி எம்பி திரு தர்மேந்திர யாதவ் உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனர். முன்னதாக திரு ஓம் பிர்லா செய்தியாளர்களிடம் பேசுகையில், சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஒருவருக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் கொடுத்துள்ள பதவி நீக்க தீர்மானத்தை சட்ட விதிகள் மற்றும் நடைமுறைகளின்படி தாம் ஆராய்ந்து வருவதாக தெரிவித்தார். நாடாளுமன்ற வளாகத்திற்குள் சில எம்பிக்கள் இ சிகரெட் புகைத்தது குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும், எல்லா அம்சங்களையும் விசாரித்த பின்னர் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று ஹைதராபாத்தில் மாநில அரசு பணியாளர் தேர்வாணையங்களின் தலைவர்களுக்கு இடையிலான தேசிய மாநாட்டை தொடக்கி வைத்தார். அரசுப் பணிகளுக்கு ஆள் எடுப்பதில் நேர்மை நியாயத்திற்கு உயர் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்றும், வேலை தேடும் முயற்சிகள் மற்றும் பலன்களில் இளைஞர்களுக்கு சம வாய்ப்பு இருக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இந்தியாவின் அரசியல் சாசனத்தில் அரசுப் பணிகள் மற்றும் பணியாளர் தேர்வாணையங்களுக்கு பிரத்யேகமான தனிப்பகுதி இருப்பதை குடியரசுத் தலைவர் சுட்டிக்காட்டினார். மத்திய மாநில நிலைகளில் மக்களுக்கான கொள்கைகளை முறையாக நிறைவேற்ற திறமையான, நேர்மையான, சேவை உணர்வுடன் கூடிய அரசு ஊழியர்கள் அவசியம் என்பதே இதற்கு காரணம் என்று அவர் கூறினார். 2047ஆம் ஆண்டிற்குள் முன்னேறிய நாடாக இந்தியாவை மேம்படுத்த எல்லா நிலைகளிலும் திறம்பட்ட நிர்வாக முறைகள் அவசியம் என்றும், எதிர்கால தேவைகளுக்கு ஏற்ற அரசு ஊழியர்களை தேர்ந்தெடுத்து வழிநடத்துவதில் தேர்வாணையங்களின் பங்கு முக்கியமானதாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த 2 நாள் மாநாட்டின் தொடக்க விழாவில் தெலுங்கானா ஆளுநர் திரு ஜிஷ்ணு தேவ் வர்மா, யுபிஎஸ்சி தலைவர் திரு அஜய்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநிலச் செய்திகள்.
ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @AIR_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
செய்திகள் தொடர்கின்றன. பாரம்பரிய மருத்துவத்துறையை மேலும் ஊக்குவிக்க, ஆராய்ச்சி பணிகளை வலுப்படுத்தி டிஜிட்டல் தொழில்நுட்பத்தின் பயன்பாட்டை அதிகரிக்கவும், நம்பகமான ஒழுங்குமுறை கட்டமைப்பு ஒன்றை கொண்டுவரவும் தேவை இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அவர் இன்று மாலை புதுடெல்லியில் பாரம்பரிய மருத்துவம் குறித்த 2வது உலக உச்சி மாநாட்டின் நிறைவு விழாவில் கலந்து கொண்டார். யோகாவை பிரபலப்படுத்துவதில் சிறப்பாக பங்களித்து பிரதமரின் விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு விருதுகளை அவர் வழங்கினார். அஸ்வகந்தா ஆயுர்வேத மருந்து குறித்த நினைவு தபால் தலை ஒன்றை அவர் வெளியிட்டார். ஆயுஷ் மருத்துவ முறைகள் பற்றிய அரசின் பல்வேறு முன்முயற்சி திட்டங்களை விழாவின் போது அவர் தொடக்கி வைத்தார். ஆயுஷ் மருந்துகள் மற்றும் சேவைகளின் தரத்தை உலக அளவில் உறுதிப்படுத்துவதற்கான ஆயுஷ்மார்க் முத்திரை மற்றும் யோகா பயிற்சி பற்றிய உலக சுகாதார நிறுவனத்தின் அறிக்கையை அவர் வெளியிட்டார். சுகாதார நலவாழ்வு குறித்த அறிவியல் மற்றும் நடைமுறைகள் மூலம் சமநிலையை மீட்டெடுத்தல் என்ற கருப்பொருள் அடிப்படையில் மத்திய ஆயுஷ் துறை அமைச்சகம் உலக சுகாதார அமைப்புடன் இணைந்து இந்த 3 நாள் மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்திருந்தது. பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை மேற்கு வங்கத்திற்கும், நாளை முதல் 2 நாட்களுக்கு அசாமிற்கும் பயணம் மேற்கொள்கிறார். பிரதமரின் பயணம் குறித்து ஒரு செய்தி தொகுப்பு.
பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை மேற்குவங்க மாநிலம் நதியா மாவட்டத்தில் மொத்தம் 3200 கோடி ரூபாய் மதிப்பிலான 2 தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களை தொடக்கி வைத்தும் அடிக்கல் நாட்டியும் உரையாற்றுகிறார். இத்திட்டங்களால் கொல்கத்தா சிலிகுரி இடையிலான பயணம் 2 மணி நேரம் குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து பிரதமர் நாளை கவுஹாத்தியில் லோகப்பிரிய கோபிநாத் பர்தோலாய் சர்வதேச விமான நிலையத்தின் புதிய முனைய கட்டிடத்தை திறந்து வைக்கிறார். நாளை மறுநாள் கவுஹாத்தியின் போரகான் பகுதியில் உள்ள தியாகிகள் நினைவு வளாகத்தில் வரலாற்று சிறப்புமிக்க அசாம் இயக்கத்தின் போது உயிர் தியாகம் செய்தவர்களுக்கு அவர் மலரஞ்சலி செலுத்துகிறார். தொடர்ந்து அசாம் பள்ளத்தாக்கு உர உற்பத்தி நிறுவனம் சார்பில் அமோனியா யூரியா உற்பத்தி ஆலை அமைக்கும் பணிகளை பிரதமர் பூமி பூஜை செய்து தொடக்கி வைப்பார் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது.
கோவா விடுதலை நாள் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் அம்மாநில மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு மாறாத மன உறுதியுடன் போராடி விடுதலை பெற்றுத்தந்த சுதந்திர போராட்ட வீரர்களை போற்றியுள்ளார். இவர்களையும் இவர்களின் துணிச்சலையும் நாடு நன்றியுடன் நினைவு கூறுவதாக அவர் கூறியுள்ளார். அநீதியை ஏற்க மறுத்து மன உறுதி மற்றும் துணிச்சலுடன் விடுதலைக்கு போராடியவர்களின் அபாரமான மனோதிடத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி நினைவு கூர்ந்துள்ளார். எல்லா விதங்களிலும் முன்னேறிய கோவா ஒன்றை உருவாக்குவதில் இவர்களின் தியாகத்தில் இருந்தே அரசும் மக்களும் உணர்வூக்கம் பெறுவதாக சமூக ஊடகத்தில் அவர் கூறியுள்ளார். கோவாவின் விடுதலைக்காக சொல்லனா துயரங்களுக்கு ஆளான வைத்தியா, நானாஜி, ஜெகநாத் ஜோஷி உள்ளிட்டவர்களுக்கு தலை வணங்குவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இவர்களின் தியாகம் காரணமாகவே கோவா இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதியாக மாறியதாகவும், அதற்கு முன்பாக 1961 வரை இந்தியர்கள் கோவா செல்ல தனி அனுமதி தேவைப்பட்டதை இன்றைய தலைமுறை அறிந்திருக்க வாய்ப்பில்லை என்றும் திரு அமித்ஷா கூறியுள்ளார். புதுச்சேரியில் எழுத்தாளர் புத்தக சங்கம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள 29வது புத்தக கண்காட்சியை முதலமைச்சர் திரு ரங்கசாமி தொடக்கி வைத்து கண்காட்சி அரங்குகளில் புத்தகங்களை பார்வையிட்டார். 10 நாள் நடைபெறவுள்ள கண்காட்சியில் பல்வேறு பதிப்பாளர்கள் மற்றும் புத்தக விற்பனையாளர்கள் 60க்கும் மேற்பட்ட அரங்குகளில் 100,000க்கும் மேற்பட்ட புத்தகங்களை விற்பனைக்கு வைத்துள்ளனர். கண்காட்சியில் வாங்கப்படும் புத்தகங்களுக்கு 10% தள்ளுபடி அறிவிக்கப்பட்டுள்ளது. பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு படிப்பு சம்பந்தமான நூல்களின் விலையில் 25% தள்ளுபடி வழங்கப்படுகிறது. கடந்த ஆண்டு இக்கண்காட்சியில் 70 லட்சம் ரூபாய்க்கு புத்தகங்கள் விற்கப்பட்ட நிலையில் இவ்வாண்டு விற்பனை இலக்கு 1 கோடி ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இன்று முதல் வரும் 24ஆம் தேதி வரை வறண்ட வானிலையே நிலவும் என்றாலும், கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக வரும் 25ஆம் தேதி ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வரும் 23ஆம் தேதி வரை குறைந்தபட்ச வெப்பநிலையில் பொதுவாக பெரிய மாற்றங்கள் இராது என்றாலும் வெப்பநிலை சற்று குறையலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்றத்தின் குளிர்கால கூட்டத்தொடர் இன்று முடிவடைந்து இரு அவைகளும் மறுதேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டன. அரசுப் பணிகளுக்கு ஆள் எடுப்பதில் நேர்மை நியாயத்திற்கு உயர் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று மாலை புதுடெல்லியில் பாரம்பரிய மருத்துவம் குறித்த 2வது உலக உச்சி மாநாட்டின் நிறைவு விழாவில் கலந்து கொண்டார். புதுச்சேரியில் எழுத்தாளர் புத்தக சங்கம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள 29வது புத்தக கண்காட்சியை முதலமைச்சர் திரு ரங்கசாமி தொடக்கி வைத்தார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.